வெங்கடேசன் சுந்தரேசன் அவர்கள் எழுதியுள்ள வீரமுனியை காணவில்லை என்னும் குறு நாவல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டர். 1991 அடர் இருட்டில் சிந்திய ஒரு ஒளித்துளி போல வீட்டில் சிமினி விளக்கின் வெளிச்சம். மருது அந்த வெளிச்சத்தில் புத்தகத்தை பிரித்து வைத்து மல்லாக்கப்படுத்து படித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகில் வேணியம்மாள் முரத்தில் அரிசியை கொட்டி தூசி தும்புகளை பொறுக்கிக் கொண்டிருந்தாள். வெளிச்சம் தேடி கண்டடைந்த செந்நிற எறும்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பறந்து அலைந்து கொண்டிருந்தன. மருது புத்தகத்தில் வழி தவறிய ஒரு எறும்பை எடுத்து விளக்கின் சுடரில் தலையை பொசுக்க எடுத்து சென்றான். டேய், வேணியம்மாள் அதட்ட மருது எறும்பை தூர எறிந்தான். அப்படியெல்லாம் செய்யாதடா, முனியன் தூங்கும் போது கண்ணை எடுத்துடுவாரு. வேணியம்மாள் பயமுறுத்தினாள். மருதுவின் மிரண்ட விழிகளின் அசையாமல் எரியும் சுடர் தெரிந்தது. மருதுவுக்கு முனியனின் அத்துணை கதைகளும் தெரியும். பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் முனியன் பற்றிய கதைகளே அதிகம் உலாவும். யாரோ கால்களை உரசி சொல்வது போல இருக்க சட்டன் எழுந்து அமர்ந்து கொண்டான். வேணியம்மாள் கல் நீக்கிய அரிசியை முரத்திலிருந்து அருகில் இருந்த பாத்திரத்தில் கொட்டினாள். மருது வேணியம்மாளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் மருதுவை என்ன என்பது போல் பார்க்க அவன் தலை குனிந்து புத்தகத்தை பார்த்தான். வெளியே யாரோ பேசும் சத்தம். வேணியம்மாளின் கை மட்டும் அரிசியை துழாவிக் கொண்டிருந்தது. பேச்சின் ஒலி தீவிரமடைய வேணியம்மாள் வெளியே சென்று பார்க்க எழுந்தாள். படி என்று சொல்லிவிட்டு வெளிப்புற வாசலை நோக்கி சென்றாள். செல்லமுத்துதான் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். நிலவின் வெளிச்சத்தில் அவன் அருகில் இருப்பதும் யாரென்று தெரிந்தது. வேணியம்மாள் வருவது தெரிந்தவுடன் செல்லமுத்து பேச்சின் தீவிரத்தை மட்டுப்படுத்த துரைக்கண்ணுவும் திரும்பி பார்த்தான். சட்டென வேறொரு உருவம் சைக்கிளிலிருந்து இறங்கி செல்லமுத்துவிடம் ஏதோ மெல்லிய குரலில் சொல்ல துரைக்கண்ணு சற்று பதறி, அண்ணே நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம் என்று கூற செல்லமுத்து செய்வதறியாது நின்றார். பின்பு சுதாரித்து, சரி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லு, நான் முருகேசுகிட்ட பேசுறேன் என்று சொல்லிக் கொண்டே வீட்டிற்குள் சென்றார். துரைக்கண்ணு வந்தவரின் சைக்கிளில் தொற்றிக்கொள்ள அந்த கலவையான இருளில் சைக்கிள் முனியன் கோவில் பக்கம் சென்றது. செல்லமுத்துவை தொடர்ந்து வேணியம்மாள் சிறு ஓட்டமாக வீட்டிற்குள் சென்றாள். செல்லமுத்து நாற்காலியை தோல் துண்டால் தட்டிவிட்டு அமர்ந்தார். வேணியம்மாள், என்னங்க என்னாச்சி என்றாள். செல்லமுத்து, அவன் சாப்பிட்டானா என கேட்க வேணியம்மாள் புரிந்து கொண்டவளாய், மருது வா சாப்பிடலாம் என்று அடுப்பங்கரைக்கு சென்றாள். மருது செல்லமுத்துவை பார்த்தான். அவர் தீவிரமான சிந்தனையில் விளக்கை ஊற்று நோக்கி கொண்டிருந்தார். மருது அடுப்பங்கரைக்கு சென்று பார்த்தான். வேணியம்மாள் தட்டில் சாதம் ரசம் போட்டு அவனிடம் கொடுத்தாள். மருதுவை அங்கேயே சாப்பிட சொல்லிவிட்டு வேணியம்மாள் சென்றாள். அடுப்படியை அடித்து இருந்த கொல்லைப்புறத்திலிருந்து விதவிதமான ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. சாதம் தொண்டையில் அடைக்க தண்ணீரை எடுத்து குடித்தான். அவனுக்கு செல்லமுத்துவின் முகம் கண்முன் வந்து போனது. ஏதோ நடந்திருக்கும் போல என்று அவனுக்கு தோன்றியது. ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் நான் ஜோதியுடன் சண்டை போட்டதை முருகேச மாமா அப்பாவிடம் சொல்லிவிட்டாரோ? ஆனால் நான் ஜோதியுடன் சண்டை போடுவது புதிதல்லவே. யாராவது இறந்து போய்விட்டார்களோ? வேலு தாத்தாவாக இருக்குமோ? இல்லை பெரியம்மா? குழப்பத்துடன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். புலன்கள் அனைத்தும் வெளிப்புறம் செல்லமுத்துவும் வேணியம்மாளும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலேயே இருந்தன. என்ன சொல்றீங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா என்று வேணியம்மாவின் அதிர்ச்சியுடன் வந்த குரல் மட்டும் மருதுவுக்கு கேட்டது. வெளியில் போய் பார்க்கலாமா என்று நினைக்க வேணியம்மாள் சட்டென அடுப்பங்கரைக்கு வந்தாள். அவள் சற்று படபடப்பாக இருப்பது போல் மருதுவுக்கு தோன்றியது. வேறு ஒரு தட்டில் சாதம் போட்டு குழம்பு ஊற்றி செல்லமுத்துவுக்கு எடுத்து சென்றாள். அம்மா என்றான். வேணியம்மாள் திரும்பி மருதுவை பார்த்தாள். என்னாச்சி? ஒண்ணுமில்ல, சாப்பிட்டு விட்டு போய் படுத்துக்கோ, அப்பா முருகேச மாமாவை பார்க்க போறாரு என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஜோதியுடன் போட்ட சண்டைதான் இத்தனைக்கும் காரணம் என்று நினைத்து கொண்டான். சாப்பிட்டு விட்டு தாழ்வாரத்துக்கு வந்தபோது இருவரும் அங்கு இல்லை. அப்பா சாப்பிட்டு தட்டு காய்ந்து போயிருந்தது. வாசலில் எட்டி பார்த்தான். வேணியம்மாள் பக்கத்து வீட்டு சரசுடன் பேசிக் கொண்டிருந்தாள். திரும்பி அறைக்கு செல்ல எத்தனைத்த போது முனிவேரனை காணுமாமில்ல என்று சரசு பெரியம்மா கூறியது மருது காதில் விழுந்தது. மருதுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. முனிய காணுமா என்று தனக்குள் பலமுறை கேட்டுக்கொண்டான். சாப்பிட்டது அவனுக்கு ஏதோ செய்தது. மூத்திரம் வேறு வயிற்றை முட்டியது. சிமினி விளக்கை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் செல்ல கதவை திறந்தான். மரங்கள் இருளுக்குள் பாதி அமிழ்ந்து மிதந்து கொண்டிருப்பது போல இருந்தன. வேக வேகமாக மூத்திரம் இருந்துவிட்டு சிமினி விளக்கை சட்டென்று இழுக்க அது அணைந்து போனது. பயம் உச்சந்தலையை அடைந்து வழி தெரியாமல் தடுமாற யாரோ கையை பிடித்து இழுக்க அம்மா என அலறினான் மருது. 2004 மருது ரயிலிருந்து இறங்கும் போது காலை 5 மணி இருக்கும். இருவர் இறங்கி போய் கொண்டிருந்தனர். ரயில் நிலையத்தில் அவ்வளவாக கூட்டமும் இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் அரை தூக்கத்தில் பச்சை விளக்கை காட்ட ரயில் நகர்ந்தது. வெளியே வீரமுனியன் ஊருக்கு செல்லும் முதல் பேருந்துக்கு காத்திருந்தான். எதிரில் இருந்த டீ கடை திறக்க ஆயத்தமாகி கொண்டிருந்தது. பேருந்து வர நேரமாகும் என்பதால் மருது அங்கு இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தான். மருதுவுக்கு கண் செருக பெஞ்சில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டான். 1991 டேய் நான் தாண்டா என வேணியம்மாள் குரல் கேட்டது. மருதுவுக்கு உயிர் வந்தது. அந்த கை அவனை இழுத்து கொண்டு வராந்தாவுக்கு சென்றது. விளக்கின் அருகில் வந்தபின் மருது வேணியம்மாளின் முகம் பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்டான். இங்கேயே இரு என சொல்லிவிட்டு வேணியம்மாள் மீண்டும் இருளில் கரைந்தாள். சிமினி விளக்கின் ஓரத்தில் ஒரு செந்நிலை எறும்பு மெதுவாக மேலேறி சுழலின் அருகில் சென்றது. அது நெருப்பை தொட்டு பொசுங்கி விழும் கணத்தை மனதுக்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான். சட்டன வீரமுனி ஞாபகம் வர அந்த எறும்பை சுண்டி விட்டான். அது இருளுக்குள் சத்தமில்லாமல் எங்கோ போய் விழுந்தது. பள்ளியில் இன்று கட்டையன் சொன்ன செய்தி ஏனோ வந்து போனது மருதுவுக்கு. பக்கத்து தெரு செல்வி அக்கா வீரமுனி கிட்ட எழுதி வச்சதும் மறுநாளே வீரமுனி அடிச்ச அடியில சுருண்டு போய் விழுந்து கிடந்தாரு ஐயாத்துறை அண்ணன் என்று சொன்ன போது ஏனோ நம்பும்படியாக இருந்தது. ஐயாத்துறை அண்ணனை அழிக்க வீரமுனியால் தான் முடியும். போன தடவை படையல் போட்டப்ப அம்மாச்சி சன்னம் வந்து ஆடினதை எப்போது நினைத்தாலும் மருதுவுக்கு பயம் தொற்றி கொள்ளும். எப்பவும் விபூதி வச்சுக்கிட்டு கன்னத்தில் குழிவிழ எல்லோருக்கிட்டையும் பேசுற அம்மாச்சிக்கு எப்படி முகம் அப்படி மாறி போச்சு என்பதை பலமுறை அவன் வேணியம்மாளிடம் கேட்டிருக்கிறான். கெட்டது சேருவங்களை வீரமுனி பார்த்துக்குவான் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. மருதுவுக்கு வீரமுனி அம்மாச்சியாகவும் பக்கத்து திரு வீரப்பன் மாமாவாகவும் மட்டுமே தெரியும். எப்படி வீரமுனி காணாமல் போவார்? எங்கு போயிருப்பார்? வினாக்களுடனே சுவையில் சாய்ந்து உறங்கி போனான். 2004 கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? திடீரென வந்த சத்தத்தில் பதறி எழுந்தான் மருது. எதிரில் டீக்கடை திறந்திருந்தது. கைகளால் முகத்தை அழுந்த துடைத்தான். எதிரில் இருந்த டீக்கடைக்கு சென்று டம்ளரில் தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளித்தான். டீக்கடைக்காரர் நெற்றி விரைய விபூதி பட்டையுடன் தண்ணீர் தொட்டியில் நீர் நிரப்பிக் கொண்டிருந்தார். மருது ஒரு டீ கொடுங்கண்ணா என்றான். அவர் தலைக்கு மேல் இருந்த புகைப்படத்தை கும்பிட்டு விட்டு டீ போட ஆரம்பித்தார். அந்த புகைப்படத்தை உற்று பார்த்தான். வீரமுனி துணை என்ற வாசகம் இருந்தது. வீரமுனி பெரிய கண்களை துருத்தி கையில் பெரிய அழுவாளுடன் விதவிதமான ஆபரணங்கள் அணிந்து வெள்ளை குதிரையில் அமர்ந்திருந்தார். மருதுவுக்கு ஏதோ ஞாபகம் வந்து போனது. இந்த மாதிரியான வீரமுனியை அவன் கோவிலில் பார்த்தது கிடையாது. கரிய நிறத்தில் தலைப்பாகையுடன் கையில் அறிவாளுடன் கோர பற்கள் வெளியே தெரிய இருக்கும் வீரமுனியைத்தான் கற்பனை செய்து வைத்திருந்தான். தட்டென்று டீக்கடைக்காரர் வைத்த டீ அவனை மீட்டது. டீக்கடைக்காரர் அது இங்க நம்ம பையன் ஒருத்தன் கொடுத்தான் என்றார். ஆளாளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துக்கிறானுங்க, இதுல சினிமா நடிக்கிற ஒருத்தர் மாதிரி இருக்காரு என்று சொல்லி சிரித்தார். மருது சிரித்து கொண்டே டீயை குடித்தான். அவர் எப்படி எங்க இருந்தா என்ன, நம்பிக்கை மட்டும் போகல என்றார் டீ கடைக்காரர். மருதுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீரமுனி கோவிலிலிருந்து காணாமல் போய் 10 வருடங்களுக்கு மேல் ஆகிறது, ஆனால் நம்பிக்கை மட்டும் ஒரு சுவடு போல் மிச்சம் இருந்தது. தொலைவில் வீரமுனியூர் பேருந்தை கவனித்து விட்டான். அவசரமாக மிச்சமிருந்த டீயை குடித்துவிட்டு காசு கொடுத்துவிட்டு ஓடி போய் பேருந்தில் உட்கார்ந்தான். 1991 வேணியம்மாள் மருதுவை பாயில் படுக்க வைத்துவிட்டு செல்லமுத்துவுக்காக காத்திருந்தாள். பயமும் கவலையும் ஒன்று சேர ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் இருக்கும் சூழ்நிலை வெளியில் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. வீரமுனியை மனதுக்குள் நினைத்து கொண்டாள். 2 நாட்களுக்கு முன்னால் சரசுடன் வீரமுனி கோவிலுக்கு சென்றது அவளுக்கு ஞாபகம் வந்தது. பொழுது அடங்கி இருக்க வேணியம்மாளும் சரசுவும் ஏதோ பேசிக்கொண்டு நடந்தே கோவிலுக்கு வந்திருந்தார்கள். வீரமுனி கோவில் ஊரிலிருந்து சற்று தொலைவில் வயல்களின் நடுவில் ஒரு தோப்பில் இருந்தது. கோவிலில் வேறு யாரும் அப்போது இருந்ததாக தெரியவில்லை. வேணியம்மாளும் சரசுவும் கருப்பத்தாயும் வெள்ளையம்மாளும் இருக்கும் இடத்தில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கண்மூடி நின்றார்கள். கருப்பத்தாயின் கண்ணில் பொதிந்திருந்த அந்த வெள்ளி கண்களில் விளக்கொளி பிரதிபலித்தது. வீரமுனியை பார்ப்பதற்கு முன் கருப்பத்தாயையும் வெள்ளையம்மாளையும் வழங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். இருவரும் வீரமுனியின் சகோதரிகள் என்ற ஒரு கதை இருந்தது. வீரமுனியின் சிலை சிறியதாக கரிய நிறத்தில் இன்னதென்று சரியாக தெரியாத உருவத்தில் ஒரு கையில் பெரிய அரிவாளை தூக்கியவாறும் மறு கையில் வேறொரு ஆயுதத்துடனும் இருந்தது. அதில் வெள்ளை நிற பட்டு துணி ஒன்று இடுப்பின் கீழ் கட்டியிருந்தது. வேணியம்மாள் அருகில் இருந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைத்தாள். வீரமுனி உக்கிரமடைந்தது போல் வெளிச்சம் பிரதிபலித்தது. வேணியம்மாள் கண்மூடி தியானித்தாள். அவள் உடல் மெல்ல ஆடுவது போல் இருந்தது. சரசு ஐயா எல்லாரையும் காப்பாத்து என கூற வேணியம்மாள் விடுபட்டு கலைந்தாள். இருவரும் பேச்சியம்மாள் சிலை இருக்கும் இடம் நோக்கி செல்லும் போது மணியரசு வாத்தியார் தூரத்தில் ஏதோ ஒரு புத்தகத்துடன் கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்தார். சட்டென வாசலில் செருப்பு சத்தம் கேட்டது. செல்லமுத்து தோல் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டே நுழைந்தார். என்னங்க ஆச்சி, முருகேச அண்ணனை பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள விஷயம் கைமீறி போயிடுச்சு, சொல்லிக்கொண்டே நாற்காலியில் அமர்ந்தார் செல்லமுத்து. வேணியம்மாளுக்கு ஒன்றும் புரியவில்லை, ஆனால் பெரிதாக ஏதோ தப்பு நடந்து விட்டதாக மட்டும் புரிந்தது. நான் அங்க போறதுக்குள்ள நம்ம ஊரு பசங்க பேச்சு இருக்கிறானுங்க விட்ட போய் வீரமுனிய திருப்பி கொடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கானுங்க. சண்டை முத்தி போய் நம்ம ரத்தினம் பையன் அவங்க ஊர்க்காரன் கைய வெட்டி போட்டான் என செல்லமுத்து சொல்ல வேணியம்மாளுக்கு நிலைமையின் உக்கிரம் புரிந்து நடுங்கி போய் நின்றாள். 2004 பேருந்து ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கியது. மருது கண் விழித்து பார்த்தான். பேருந்து பஷீர் மாமாவின் வெற்றிலை தோட்டத்தை கடந்து போய்க் கொண்டிருந்தது. மருது தோல்பையை எடுத்து மடியில் சரி செய்து வைத்துக் கொண்டான். பேருந்தில் அவ்வளவாக கூட்டமில்லை. வார விடுமுறை என்பதால் பள்ளிக்கூடம் செல்லும் கும்பலும் ஏறவில்லை. பள்ளிக்கூடம் என்றதும் மருதுவுக்கு ஜோதியின் ஞாபகம் வந்தது. அவள் ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு இருவரும் படித்த பள்ளியிலேயே வேலை பார்ப்பதாக கேள்விப்பட்டிருந்தான். ஒருமுறை சந்தானம் மாமா பெண் கல்யாணத்திற்கு சென்ற போது அவளை மருது பார்த்திருந்தான். அவ்வப்போது அவள் பற்றிய செய்திகள் மட்டும் யார் மூலமாவது தெரிந்து கொள்வான். இரு குடும்பமும் ஒன்றாக இருந்திருந்தால் இந்நேரம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று நினைத்து கொண்டான். வீரமுனி கோவில் என்ற சத்தம் கேட்க மருது நினைவிலிருந்து மீண்டான். மருது ஜன்னல் வழியாக வீரமுனி கோவிலுக்கு போகும் பாதையை பார்த்தான். அது புற்களும் செடிகளும் நிறைந்து ஒற்றையடி பாதையாக மாறியிருந்தது. தூரத்தில் வயல்பரப்பின் மத்தியில் மரங்கள் அடர்ந்த சோலை கோவில் இருந்தது. வீரமுனி காணாமல் போனதிலிருந்து கூட்டம் குறைய தொடங்க சாலை ஓரத்தில் இருந்த கடைகள் இடம்பெயர்ந்து விட்டன. தூரத்தில் தெரிந்த கோவில் ஏதோ ஒரு ரகசியத்தை பாதுகாத்து கொண்டு நின்றது. அடுத்த நிறுத்தத்தில் மருது இறங்கினான். வழியில் இருந்த டீ கடையில் கூட்டம் அதிகமில்லை. இரும்பு கதவை திறந்து கொண்டு வீட்டினுள் செல்ல வேணியம்மாள் வெளியில் வந்து பார்த்தாள். நினைச்சேன் நீனாதான் இருக்கும்னு என்று சொல்லிக் கொண்டே அவனை நோக்கி வந்தாள். செல்லமுத்து நாற்காலியில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார். மருது வருவதை பார்த்தவுடன் வாப்பா, உன்னை பத்தி தான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்றார். செல்லமுத்து காலையில் எங்கேயோ கிளம்பி இருப்பதை மருது கவனித்தான். வெளியே போறீங்களா என கேட்டான். ஆமாப்பா, மணியரசு வாத்தியார் காலமாயிட்டாரு, இன்னைக்கு கருமாதி. ஓ, எப்ப, என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டான். நல்லாதான் இருந்திருக்காரு, பட்டுன்னு ஒரு நாள் காலையில் உசுறு போயிடுச்சு என்றார் செல்லமுத்து. சரி, நீ படுத்து கொஞ்சம் ஓய்விடு என்று சொல்லிக்கொண்டே அவர் வெளியே சென்றார். வேணியம்மாள் காப்பியை ஆற்றி மருதுவிடம் கொடுத்தாள். அவன் குடித்து கொண்டே மணியரசு சார் பற்றி நினைத்து கொண்டிருந்தான். சார் நன்றாக வரலாற்று பாடம் நடத்துவார். பள்ளியில் படிக்கும் போது அவருக்கு மருதுவை விட ஜோதியின் மீதுதான் அதிகமான பிரியம். அவர் நிறைய பத்திரிகைகளில் வரலாறு சம்பந்தமாக எழுதியும் நிறைய புத்தகம் வெளியிட்டும் ஊரில் அனைவரும் மதிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். மருதுவுக்கு அசதியாக இருக்கவே அறையில் போய் படுத்து கொண்டான். 1991 கையை வெட்டிய விஷயம் பேச்சியூருக்கு தெரிய வர பெரிய கும்பல் ஒன்று வீரமுனி ஊருக்கு வந்து மிரட்டி விட்டு சென்றது. இரு ஊர்க்காரர்களும் சண்டைக்கு தயாராகினர். செல்லமுத்து இரண்டு ஊர்க்காரர்களிடமும் எவ்வளவு பேசி தடுத்தும் யாரும் கேட்கவில்லை. செல்லமுத்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துவிட அவர்கள் பேச்சியூருக்கும் வீரமுனியூருக்கும் 144 தடை போட்டு யாரும் வெளியே வரக்கூடாது என்று கூறிவிட்டனர். 2 கழித்து ஊர் பஞ்சாயத்து காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது. அதில் நடந்த வாக்குவாதத்தில் முருகேசனுக்கும் செல்லமுத்துவுக்கும் மனத்தாங்கல் வந்து இருவருக்கும் பேசிக்கொள்வதே நின்று போனது. காவல்துறை எவ்வளவு தேடியும் வீரமுனி சிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. வீரமுனி சிலை கிடைக்கும் வரை திருவிழா எதுவும் நடத்தக்கூடாது என்று தடை போடப்பட்டது. பள்ளியில் மருது ஜோதியுடன் பேச எவ்வளவு முயன்றும் ஜோதி அவள் அப்பாவிற்கு பயந்து பேசாமல் இருந்தாள். அதன் பிறகு ஜோதி மேல் படிப்பிற்கு வேறு பள்ளிக்கு மாறிவிட தொடர்பற்று போனது. 2004 மருது எழுந்து குளித்து அம்மாவுடன் ஊர்க்கதை பேசிக் கொண்டிருந்தான். வேணியம்மாள் மருதுவை ஒருமுறை வீரமுனி கோவிலுக்கு சென்று வருமாறும் வீரமுனி இருந்த இடத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வருமாறும் கூறிக்கொண்டிருந்தாள். செல்லமுத்துவும் அதே நேரத்தில் வீட்டிற்குள் வந்தார். வேணியம்மாள் அவர் வருவதை பார்த்துவிட்டு வாங்க, நீங்களும் சாப்பிடுறீங்களா என கேட்டாள். இல்ல, வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே மேசையின் மீது ஒரு புத்தக கட்டை வைத்தார். என்னப்பா இது என கேட்டான் மருது. ஒண்ணுமில்லப்பா, இந்த புத்தகம் எல்லாம்
மணியரசு வாத்தியார் வீட்டுல இருந்தது. அவர் போனதுக்கு அப்புறம் இதை வேற யாரும் படிக்கிறது இல்ல. அதனால நான் கொஞ்சம் உனக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன். நீ தான் எப்பவும் புத்தகம் படிப்பியே என்று சொல்லிக்கொண்டே அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். மருது அந்த புத்தகங்களை பார்த்தான். பெரும்பாலும் வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள். வேணியம்மாளும் செல்லமுத்துவும் வேறேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். மருதுவுக்கு முருகேச மாமாவோ ஜோதியோ அங்கு வந்தார்களா என்று கேட்க தோன்றியது. ஆனால் கேட்க தயக்கம். சாப்பிட்டு விட்டு அந்த புத்தகங்களுடன் தன் அறைக்கு சென்றான். புத்தகங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பிரித்து பார்த்தான். பெரும்பாலும் முகலாயர்கள் சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி பற்றிய நிறைய புத்தகங்களும் தமிழ்நாட்டில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை பற்றிய புத்தகங்களும் இருந்தன. எதையும் படிக்க தோன்றவில்லை. அவன் எண்ணமெல்லாம் ஜோதியுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் பற்றியே இருந்தது. ஒருமுறை மணியரசு சார் வீடு வரை போய் பார்க்கலாமா என்று தோன்றியது. மீண்டும் தயக்கம் தடுத்தது. சிறிது நேரம் கழித்து அந்த புத்தகங்களை நகர்த்தி வைக்கும் போதுதான் கவனித்தான், அதில் ஒன்று மணியரசு சார் எழுதியது. சார் எழுதுவார் என்று தெரியும். அவர் எழுதிய எதையும் படித்ததாக அவனுக்கு நினைவில்லை. ஆர்வம் மேலிட அதை படிக்க ஆரம்பித்தான். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நடந்த முகலாய மன்னர்களுடைய படையெடுப்பும் ஆக்கிரமிப்பும் அதனை பற்றிய விரிவான ஆய்வறிக்கைகளும் இருந்தன. அவர்களுக்கு பயந்து கோவிலில் இருந்த மதிப்புமிக்க பொருட்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டன என்ற செய்திகள் இருந்தன. பல அழகிய சிலைகள் சேதமடையாமல் இருக்க வேறு ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்ட தகவல்கள் இருந்தன. பாதி படிக்கையில் அப்படியே உறங்கி போனான். வேணியம்மாளின் கவலை மருதுவின் கல்யாணம் பற்றியே இருந்தது. சொந்த பந்தங்களில் எல்லா இடத்திலும் விசாரித்தும் அவளுக்கு பெரிய திருப்தி இல்லாமல் போக அவள் உள் மனதுக்குள் முருகேசன் மகள் ஜோதியை கேட்கலாம் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அதை எப்படி செல்லமுத்துவிடமும் மருதுவிடமும் சொல்வது என்று குழம்பியிருந்தாள். வீரமணி காணாமல் போனதிலிருந்து செல்லமுத்துவும் முருகேசனும் பேசிக் கொள்வதில்லை. அவர்கள் இருவரும் பேசுவது என்பது வீரமணி திரும்பி வந்தால் மட்டுமே முடியும். வேணியம்மாளுக்கு முனி திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை அறவே இல்லாமல் இருந்தாலும் அவள் தினந்தோறும் வேண்டிக் கொண்டேதான் இருக்கிறாள். ஏதோ நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. மருதுவின் அறைக்குள் சென்று அவனை எழுப்பி குளித்துவிட்டு வீரமணி கோவிலுக்கு போய் வருமாறு கூறினாள். மருது எழுந்திருந்தான். அருகில் மணியரசு சார் எழுதிய புத்தகம் தலைகுப்புற கிடந்தது. வீரமணி கோவிலில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. வெயில் அடங்கி பக்கத்து வயல்களில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் கிளம்பியிருந்தார்கள். அவன் எப்போது கோவிலுக்கு வந்தாலும் அவனுடைய சிறு வயதில் நடந்த திருவிழா ஞாபகங்கள் வந்து போகும். இப்போதெல்லாம் ஊரில் மிகப்பெரிய திருவிழா என்று எதுவும் இல்லை. பெரிய திருவிழா என்றால் அது வீரமணி கோவிலில் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் படையல் திருவிழாதான். ஒரு வாரம் முழுவதும் மிகப்பெரியதாக நடக்கும். சுற்று வட்டாரத்திலிருந்து எல்லா ஊரிலிருந்தும் வருவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய குடும்பம் எடுத்து மிக விமர்சையாக நடத்தும். இதில் யார் நன்றாக நடத்துகிறார்கள் என்ற போட்டி வேறு இருக்கும். பக்கத்து ஊரில் இருக்கும் முருகேசன் மாமா நடத்தும் படையல் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்து ஊரிலிருந்து ராட்டினம் கறி விருந்து என்று பிரமாதப்படுத்துவார். இரவில் சினிமா பாட்டு கச்சேரி இருக்கும். ஒட்டுமொத்த ஊரும் சிவாஜி எம்ஜிஆர் படங்களில் லயித்து போய் விடிய விடிய பாட்டு கேட்கும். வருடத்தின் மற்ற நாட்கள் அனைத்தும் இந்த ஒரு வார திருவிழாவை மையமாக வைத்தே நகரும். சோற்றுக்கும் சொந்தத்துக்கும் ஒரு பஞ்சமும் இருக்காது. 10 வருடங்களாக இந்த திருவிழா இல்லை. இன்றைக்கு வீரமுனி அந்த கோவிலிருந்து காணாமல் போனாரோ, அன்றைக்கு நின்று போனது. மருது வீரமுனி இருந்த இடத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சற்று தள்ளி இருந்த ஒரு மேடையில் அமர்ந்து கொண்டான். அரச மரங்களில் இருந்த சிறிய இலைகள் படபடக்க காற்று மெல்ல அவனை வருடி சென்றது. எழுத்து வந்திருந்த புத்தகத்தை மீண்டும் படிக்க ஆரம்பித்தான். மணியரசு சாரின் எழுத்து நடை சற்று அயற்சியை ஏற்படுத்தினாலும் தகவல்கள் சுவாரஸ்யமாக இருந்தன. பல ஊர்களுக்கு சென்று கோவில் சிலைகளை எல்லாம் சார் ஆராய்ச்சி செய்ததை படிக்க ஆச்சரியமாகவும் திகைப்பாகவும் இருந்தது. புகைப்படத்தில் இருந்த சிலைகள் பல நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் இருந்தன. யாரோ பேசும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து திரும்பி பார்த்தான். மரத்தின் பின்பக்கம் அமர்ந்திருந்த அவனுக்கு சரியாக தெரியாததால் மேடையிலிருந்து இறங்கி எட்டி பார்த்தான். ஜோதியும் அவள் அம்மாவும் வீரமணி இருந்த இடத்தில் விளக்கை ஏற்றி கொண்டிருந்தார்கள். மருதுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சட்டனை எங்காவது ஒளிந்து கொள்ளலாமா என்று யோசிக்கும் போதே அதற்கு அவகாசம் இருக்காமல் இருவரும் திரும்பி பேச்சியம்மன் இருக்கும் இடத்தை நோக்கி வரும்போது மருது நிற்பதை பார்த்து விட்டார்கள். ஜோதியின் கண்களில் சட்டென வந்து போன அந்த ஆச்சரியத்தை மருது கவனித்தான். பல நாட்கள் கழித்து ஜோதியை இன்று பார்க்கிறான். அதே நெளிந்த நீண்ட கூந்தலும் விரிந்த கண்களும் குழிவிழும் கன்னங்களும் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. அவளை கடந்து
செல்கையில் ஜோதியின் அம்மா மருதுவை பார்த்து, மருது நல்லா இருக்கியாப்பா என கேட்டாள். நல்லா இருக்கேன், நீங்க அத்த என்றான் மருது. நல்லா இருக்கிறேன், சென்னையில தானே வேலை பாக்குற? ஆமா அத்த, மாமா எப்படி இருக்காங்க என கேட்டான் மருது. நல்லா இருக்காரு, அம்மாவை கேட்டதா சொல்லு என்று சொல்லிவிட்டு அவள் நகர மருதுவும் ஜோதியும் கண்களால் நலம் விசாரித்து கொண்டார்கள். சிறிது நேரம் சென்று ஜோதி அங்கு இருந்த ஒரு சிலைக்கு விளக்கேற்றி வைத்தாள். ஏண்டி, மணியரசு சார் சொன்னாருன்னு நீயும் இந்த சிலைக்கு விளக்கேற்றி வைக்கிற? இது என்ன சிலைன்னு இதுவரைக்கும் தெரியல என்று ஜோதியை பார்த்து கேட்டாள் அவள் அம்மா. பேரு முக்கியமா, இது ஒரு சக்தி வாய்ந்த சிலைன்னு மணியரசு சார் சொல்லியிருக்காரு. இதை பத்தி கூட சார் நிறைய எழுதியிருக்காரு என்று சொல்லி கொண்டே மருதுவின் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தாள் ஜோதி. அவள் அம்மா நடந்து போக ஜோதி சாமி கும்பிடுவது போல மீண்டும் திரும்பி மருதுவை பார்த்து சென்றாள். மருதுவுக்கு ஒரே சந்தோஷம். பல நாட்களுக்கு பிறகு ஜோதி அவள் மேல் பிரியமாக இருப்பதாக மருதுவுக்கு தோன்றியது. சிரித்து கொண்டே அந்த புத்தகத்துடன் மீண்டும் அந்த மேடையில் அமர்ந்து படிக்க முயன்றான். கவனம் செலுத்த முடியவில்லை. ஜோதி தூரத்தில் வயல்மேட்டில் ஏறி போய்க் கொண்டிருந்தாள். சிறு வயதில் ஜோதியுடன் விளையாடியதும் சண்டையிட்டதும் நினைவுக்கு வந்தன. சிரித்து கொண்டான். அப்போதுதான் ஜோதி சொன்னது ஞாபகம் வர அவன் மேடையிலிருந்து இறங்கி அந்த சிலையை மீண்டும் பார்த்தான். அது ஒரு பெண்ணின் சிலை. அந்த சிலையை இதனால் வரை அங்கு பார்த்த ஞாபகம் இல்லை. மிக நேர்த்தியான வேலைப்பாட்டுடன் பாதம் ஆடுவது போல ஒற்றை கை தூக்கி மறுகை ஏதோ ஒரு முத்திரைகளுடன் இருந்தது. கை விரலில் இருந்த நகங்களும் கண்ணின் இமைகளும் கூட மிக தெளிவாக அந்த விளக்கின் வெளிச்சத்தில் தெரிந்தது. மருது ஜோதி சொன்னதும் ஞாபகம் வர கையில் இருந்த புத்தகத்தில் இது பற்றி ஏதேனும் குறிப்பு இருக்கிறதா என்று பக்கங்களை புரட்டி பார்த்தான். சட்டென ஒரு பக்கத்தில் இதன் புகைப்படம் தெரிய அதனை படித்தான். இது பல்லவர்கள் காலத்து சிலையாம், எங்கோ புதையுண்டு இருந்ததாம். யாரோ ஒரு விவசாயி இதனை கண்டடைய ஒரு கிராமத்தில் இதனை வழிபட்டு கொண்டிருந்தார்களாம். மணியரசு சார் இதனை மீட்டெடுத்து மறைத்திருந்த அந்த உருவத்தினை கொடுத்ததாகவும் எழுதியிருந்தார். தன் கிராமத்தில் பல்லவர்கள் கால சிலை ஒன்று இருப்பதும் அது மணியரசு சார் மீட்டெடுத்தது என்பதையும் நினைத்து பார்க்க மருதுவுக்கு பெருமையாக இருந்தது. அந்த சிலையையே உற்று நோக்கி அழகை ரசித்தான். இருட்டு ஆரம்பிக்கவே மேற்கொண்டு படிக்க இயலாமல் போக வீட்டுக்கு செல்ல முடிவெடுத்தான். தூரத்தில் ஒளி ஒன்று அவனை நோக்கி வருவது போல் இருந்தது. சிறிது நேரத்தில் அதன் உருவம் பெரிதானது. அது ஒளியல்ல எனப்பட்டது. ஆபரணங்கள் அணிந்த ஒரு அழகிய பெண் சன்னமான தாளத்தில் அவள் மெல்ல ஆடிக்கொண்டே மருதுவை நோக்கி வருகிறாள். அருகில் வரும்போதுதான் தெரிகிறது அது ஜோதி என்பது. கையில் ஒரு விளக்கு ஏந்தி இருக்கிறாள். மருது அவள் இருக்கும் இடம் நோக்கி செல்ல முற்பட அவள் வேறொரு பெண் உருவமாக மாறி வேகமாக ஆடுகிறாள். இந்த பெண்ணை மருது எங்கோ பார்த்திருக்கிறான். அதுவும் செதுக்கியது போன்ற நீண்ட விரல்களும் கூர்மையான மூக்கும் கண்களில் தெரிந்த அந்த கனிவும் மெல்லிய உதட்டோரத்தில் ஒட்டியிருந்த அந்த புன்னகையும் மருது பார்த்திருக்கிறான். சட்டென புலப்பட்டது, இது வீரமணி கோயிலில் இருக்கும் அந்த சிலை பெண். ஆமாம், அவள்தான். மருது பயந்து பின்வாங்கி ஓடுகிறான். அப்போது குதிரை சத்தம் கேட்க திரும்பி பார்க்கிறான். வெள்ளை குதிரையில் பல வண்ண ஆடை உடுத்திய கருத்த உடல் கொண்ட கையில் பெரிய அரிவாளுடன் வீரமுனி. மருது பயந்து மீண்டும் ஓட முயற்சிக்க அவன் கால் தரையில் படாமல் ஒரே இடத்தில் ஓடுவது போல இருந்தது. வீரமுனி அவன் அருகில் வந்து அரிவாளை ஒரு சுழட்டு சுழட்ட அம்மா என்று கட்டி கொண்டு எழுந்தான் மருது. உடல் வியர்த்திருந்தது. என்ன இப்படி ஒரு கனவு? எழுந்து தண்ணீர் குடித்தான். வெளியில் செல்லமுத்துவின் குரட்டை. அவனுக்கு மணியரசு சார் எழுதியது அப்போது ஞாபகம் வந்தது. மறைந்திருந்து அதன் உருவத்தினை மீட்டெடுத்தேன். எதனுள் அது மறைந்திருந்தது என்று கேட்டுக்கொண்டான். சட்டன் அவனுக்கு ஏதோ புலப்பட உடல் சற்று பதறி சிலிர்த்தது. தூக்கம் முற்றிலும் கலைந்து போனது. அப்படி இருக்குமோ? அப்பாவை எழுப்பி சொல்லிவிடலாமா? வேண்டாம், என்ன விளைவு ஏற்படும் என்று யோசிக்கவே முடியவில்லை. மறுநாள் காலையில் அவசர அவசரமாக மருது வீரமுனி கோவிலுக்கு சென்று அந்த சிலையை மீண்டும் ஆராய்ந்தான். அவன் நினைத்தது சரிதான். அப்படியானால் வீரமுனி சிலை எங்கும் தொலைந்து போகவில்லை, அது இங்குதான் இருக்கிறது. இந்த சிலையை பல வருடங்களாக வீரமுனி என்று இந்த கிராமம் நினைத்து வழிபட்டிருக்கிறது. அதற்கு முன் பல வருடங்கள் மண்ணில் புதைந்திருந்ததால் மண் இறுகி அதன் உருவம் வேறொன்றாக மாறியிருந்திருக்கிறது. அதைத்தான் மணியரசு சார் ஆராய்ந்து அதை சுத்தம் செய்து இந்த பெண் உருவச் சிலையை மீட்டெடுத்திருக்கிறார். மருதுவுக்கு புரிந்துவிட்டது. சந்தோஷமாக இருந்தது. இதை அனைவரிடமும் சொல்லி இரண்டு ஊருக்கும் இருந்த பகையை நீக்கி ஒன்று சேர்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டான். ஆனால் இதை சொன்னால் மணியரசு சாரின் குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்படும். சார் சேர்த்து வைத்திருந்த அத்துணை பெயரும் புகழும் போய்விடும். இதை சொல்லாவிட்டால் இந்த இரு கிராமமும் இனி சேரவே சேராது. ஜோதியுடனான வாழ்க்கையும் சாத்தியமாகாது. ஏதோ ஒரு யோசனை பிறக்க சிலையை எடுத்துக்கொண்டு வீரமுனி இருந்த இடத்திற்கு சென்றான். 2 வாரம் கழித்து மருது மீண்டும் ஊருக்கு வந்தான். அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். பேருந்தினில் எல்லோர் முகத்திலும் ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம் தெரிந்தது. வீரமுனி கோவில் நிறுத்தத்தில் பேருந்து நிற்க ஒரு பெரும் கூட்டம் கோவிலை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. இப்போது கோவிலுக்கு செல்லும் பாதை செப்பனிடப்பட்டு புதியதாக கடைகள் முளைத்திருந்தன. மருது அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி வீட்டுக்கு சென்றான். வீடு பூட்டியிருந்தது. பக்கத்து வீட்டு பெண் வந்து, மருது, அப்பாவும் அம்மாவும் கோவில் வரை போயிருக்காங்க, உன்னை அங்க வர சொன்னாங்க என்று சொல்லி சாவியை கொடுத்தாள். கோவிலின் ஒலிபெருக்கியில் யாரோ ஹலோ ஹலோ என்று சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மாலைகள் தொங்க பூக்களை ஒன்று முளைத்திருந்தது. மருதுவை பார்த்தவுடன் கடைக்காரர், வா மருது, செருப்பை இங்க விட்டு போ, அப்பாவும் மாமாவும் உள்ளதான் இருக்காங்க என்றார். யாரது மாமா என்று நினைத்து கொண்டே கோவிலுக்குள் போனான். அங்கே நிறைய பேர் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். மருது சிறு வயதில் பார்த்து மகிழ்ந்த திருவிழா மீண்டும் வந்திருந்தது. மருது என யாரோ கூப்பிட திரும்பி பார்த்தான். அங்கே முருகேசனும் செல்லமுத்துவும் இருக்க அவர்கள் அருகிலே வேணி அம்மாளும் ஜோதியின் அம்மாவும் நின்று கொண்டிருந்தார்கள். மருது ஒன்றும் புரியாமல் அருகில் சென்றான். செல்லமுத்து, எப்ப வந்த, உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தோம், நிறைய வேலை இருக்கிறதால கோவிலுக்கு வந்துட்டோம் என்றார். இல்ல மாமா, ரயில் கொஞ்சம் லேட்டு என்று கூறிக்கொண்டே செல்லமுத்துவை பார்த்தான். இன்றைக்கே நாமளும் மாமாவும் சேர்ந்து வீரமுனிக்கு படையல் என்றார் செல்லமுத்து. 2 குடும்பமும் சேர்ந்ததில் மருதுவுக்கு ஒரே சந்தோஷம். ஜோதியை தேடினான், காணவில்லை. வேணியம்மாள் புரிந்து கொண்டவளாய், மருது, காலையில் செய்த பழையல் சாப்பாடு அங்க இருக்கும், போய் ஜோதியிடம் சொல்லி வாங்கி சாப்பிடு என்று கூறினாள். மருது அங்கிருந்து கூடாரத்தில் சென்று எட்டி பார்க்க பின்பக்கம் ஏதோ ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். சாப்பிடுறீங்களா? ஜோதி கன்னத்தில் குழிவிழச் சிரித்தாள். மருது சற்று தடுமாறி, கண்டிப்பா என்றான். ஜோதி ஒரு இலையில் பொங்கல் வைத்து மருதுவிடம் கொடுத்தாள். வாங்கி கொண்டே, நல்ல வேளை வீரமுனி திரும்பி வந்துட்டாரு என்றான் மருது. ஜோதி, அவர் எங்க திரும்பி வந்தாரு, இங்கதானே இருந்தாரு என்று சொல்லி மருதுவை பார்த்து பொருள் புதிந்த சிரிப்பொன்றை உதிர்த்தாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.